கடந்த சில வாரங்களாக நாம் தொடர்ந்து நான் ஒரு வாரத்துக்கு எடுத்த செய்தி கிட்டத்தட்ட 4 வாரங்களுக்குள் அது போய்கொண்டிருக்கிறது. சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் நம்ம கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் சோதனை என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. நாம் எல்லாரும் கண்டிப்பாக சோதனைகளின் பாதைகளில் கடந்துதான் ஆக வேண்டும். அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. சோதனைகள் என்று வரும்பொழுது அதிலே 3 விதத்தில் சோதனைகள் வருகிறது என்று சொல்லி நான் துவக்கத்திலே சொன்னேன். முதலாவது வகை சோதனை என்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நேரடியாய் நம்மை சோதிக்கிற காரியங்கள். அவர் நம்மை நேரடியாய் சோதிப்பது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக. வேதத்திலே கர்த்தர் சிலரை சோதித்திருக்கிறார். ஆபிரகாமை சோதித்தார். அதன் நிமித்தம் அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன் பலனாகத்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். கர்த்தராகிய ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது ஜனங்களை சோதிக்கிறார். தேவ பிள்ளைகளின் அன்பு சோதிக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கென்று காண்பிக்கிற இந்த வைராக்கியம், அவருக்கு பயப்படுகிற பயம் சோதிக்கப்படுகிறது. கர்த்தர் சோதிக்கிறார். இரண்டாவது வகை பிசாசு கொண்டு வருகிற சோதனை. பிசாசு கொண்டு வருகிற சோதனை என்று பார்க்கும் பொழுது அதை ஆண்டவருடைய அனுமதியோடுதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிசாசினால் சோதிக்க முடியும். ஆண்டவர் அனுமதிக்காமல் அவனால் எதையுமே செய்ய முடியாது. அதற்கு நாம் 2 வாரங்களாக 2 காரியத்தை பார்த்தோம். யோபுவின் வாழ்க்கையிலே பிசாசானவன் அவனை சோதித்தான். அந்த சோதனையை கர்த்தர் எந்த அளவுக்கு, எந்த லிமிட்ல கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தாரோ அந்த லிமிட்குள்ள அவன் சோதிக்க முடிஞ்சது. அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பிசாசானவன் சோதித்தான். அதுவும் தேவ அனுமதியோடு. பரிசுத்த ஆவியானவரால் அவர் வனாந்திரத்திற்கு சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அதுவும் தேவ அனுமதி. இயேசு கிறிஸ்துவும் அப்படி சோதிக்கப்பட்டு அவர் ஜெயமெடுத்தார். மூன்றாவதாக அவனவன் தன் தன் சுய இச்சையில் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லும். அதுவும் நான் சொல்லியாக வேண்டும். ஒன்று கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் வருகிற சோதனை, இன்னொன்று பிசாசினிடத்திலிருந்து ஆண்டவருடைய அனுமதியோடு வருகிற சோதனை, மூன்றாவது இதுக்கு கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது பிசாசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவனவன் தன் தன் சுய இச்சையில் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1:12 15 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:12-15 வரைக்கும்.
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று
சொல்லாதிருப்பானாக. தேவன்
பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன்
தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு
சிக்குண்டு
சோதிக்கப்படுகிறான்.
பின்பு இச்சையானது
கர்ப்பம் தரித்து
பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
ஆண்டவர் நம்மை சோதிப்பதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி பெறும் பொழுது கர்த்தர் நம்மை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் அந்த சோதனைகளிலே நாம் தோற்று போனாலும் நமக்கு பெரிய இழப்பு வராது. என்ன ஆசீர்வாதம் கொஞ்சம் டிலே ஆகி வரும், பட் கர்த்தர் ஆசீர்வதிப்பதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சோதிக்கும் பொழுது என் வசனத்தை கை கொள்வார்களோ மாட்டார்களோ என்று சோதிக்கும் போது ஜனங்க தோத்து தான் போனாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு செய்தார். அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒருவரும் பலவீனப்பட மாட்டார்கள் என்று சொன்னார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி உனக்கு வரப்பண்ணேன் சொன்னார். அவங்க சோதனையில தோத்தாலும் கூட அந்த 40 வருஷம் அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது யாரும் வியாதி படுக்கையில படுக்கல, யாருடைய சரீரம் கெட்டு போகல, கால்கள் கூட வீங்க, அவ்வளவு நடந்தோ கால் வீங்கி போல, எதுவுமே ஆகல. அவங்க தோற்றாலும் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களை நடத்தினாதான் கிருபை. இரண்டாவது, பிசாசனுடைய சோதனை என்பது நம்மை வீழ்த்துவதற்காகவே கொடுக்கப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு செய்கிறார். வெற்றி பெற்றால் அமோக ஆசீர்வாதம், தோத்து போனாலும் கிடைக்கும், அதில் ஒன்றும் கெட்டு போகாது. ஆனால் பிசாசு கொண்டு வருகிற சோதனையில் ஒருவன் தோற்று போனால் அவன் பெரிய பாதிப்புக்குள்ளாவான். இந்த மூன்றாவது இன்றைக்கு நான் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையில் இடுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்பதை இதைய நம்ம லேசா எடுத்துக்கொள்ள கூடாது. இதுவும் ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏனென்றால் 14-15 வசனங்களை மீண்டும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கப்படும். அவன் அவன் தன் தன் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறத யாரும் கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. இந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை உண்டாக்குகிறது. அந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள் பூரணமாகும் பொழுது மரணத்தை உண்டாக்குகிறது. மரணம் என்றால் சரீர மரணம் இல்லை, ஆன்மீக மரணத்தை உண்டாக்கிவிடும். சிலருக்கு சரீர மரணத்தை சேர்த்து உண்டாக்கிடும், ஆன்மீக மரணத்தை உண்டாக்கிடும். ஆகையினாலே ஒரு நபருடைய, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தனக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிற சுய இச்சையினால் வருகிற சோதனைகள், இதை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதம் இதை குறித்து நிறைய வாணிங் கொடுக்கிறது. இன்னொரு எச்சரிப்பின் வசனத்தையும் கூட நாம் வாசித்து அதன் பிறகு இந்த இச்சையின என்னன்றது உங்களுக்கு நான் பின்பு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம்.
இப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால்,
நம்முடைய பிதாக்கள் எல்லாரும்
மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள்.
எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக
மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும்
ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில்
அவர்களோடு கூட சென்ற
ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே.
அப்படியிருந்தும்
அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில்
தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால்
வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
அவர்கள் இச்சித்தது போல
நாமும்
பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு
இவைகள் நமக்கு
திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த சம்பவங்கள் எதுவுமே ஒரு சரித்திரம் என்றோ ஒரு சம்பவம் என்றோ மேலோட்டமா எடுத்துக்கொள்ளவே கூடாது. குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே செய்த பிரயாணத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் கூர்ந்து கவனித்து அதை படிக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் ஏதோ ஒரு 40 வருட சரித்திரம் அல்ல, நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி திருஷ்டாந்தங்களாக அவருடைய வாழ்க்கை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது அவர்களுக்கு என்ன நடந்தது, அவங்க எங்கெல்லாம் தோத்தாங்க, ஏன் தோத்தாங்க, அப்படி தோக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நடந்தது, இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி அடையாளமாக திருஷ்டாந்தமாக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது பவுல் அழக ஆரம்பிக்கிறார், இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், இதெல்லாம் நீங்க தெரியணும் தெரிஞ்சுக்கணுங்கிறார், அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள், பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சு, சமுத்திரத்தின் வழியாய் நடந்தாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், எல்லோரும் மேகத்திற்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்படின்னா இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், மேகத்துக்குள் இருக்கிறோம் என்றால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம் நீங்க சொல்லலாம், கர்த்தரை தேடுறேன்னு சொல்லலாம். அவங்க எல்லாரும் அந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்ததை ஞானஸ்தானம் பெற்றார்கள். நீங்களும் சொல்லலாம், நானும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நம்மளும் சொல்லலாம். அடுத்தது பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், மன்னா என்கிற ஞான போஜனத்தை எல்லாரும் புசிச்சாங்க. நமக்கு வேத வசனம் தான் அந்த மன்னா. நானும் கூட பைபிள் படிக்கிறேன், நானும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கலாம். அடுத்தது எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி என்றால் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலை அதுதான் கிறிஸ்து, அந்த கண்மலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வந்த அந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரை குடித்தார்கள். இன்றைக்கு நாம் அந்த கண்மலைக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறதான அபிஷேகம், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வந்த அபிஷேகத்தையும் நாம பெற்றிருக்கலாம். நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இது எல்லாமே நமக்கு இருந்தா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம், ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்லலாம், வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு சொல்லலாம், நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் கூட நம்ம சொல்லிக்கலாம், எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது இல்லை. ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு காரியங்கள் இருந்தும் இத்தனை பொசிஷன் அவங்களுக்கு இருக்குது, சொல்லிக் கொள்வதற்கு இத்தனை விஷயம் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், சொல்லிக் கொள்வதற்கு நமக்கு இது எல்லாமே இருக்குது. ஆனாலும் தேவன் அவர்களில் அநேகரிடத்தில் பிரியமாயிருந்ததில்லை, கொஞ்ச பேர்கிட்ட தான் பிரியமா இருந்தார். இந்த இத்தனை அனுபவங்களை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாமும் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் கேள்வி என்னன்னா தேவன் என்னில் பிரியமாயிருக்கிறாரா, இதுதான் கேள்வி. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம், வசனத்தை படிக்கிறேன்னு சொல்லலாம், சபைக்கு வருகிறேன்னு சொல்லலாம், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் கேள்வி என்ன, என் தேவன் என் மேல் பிரியமாயிருக்கிறாரா? காரணம் என்ன, அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது இல்லை. அப்ப பிரியமா இல்லைன்னா என்ன நடக்கும், அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இத்தனை அனுபவங்கள் இருந்தும் கூட தேவன் அவர்கள் மேல் பிரியமா இல்லாத ஒரே காரணத்தினால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தேவன் அவங்க மேல பிரியமா இல்ல, தீசனும் சொல்லியிருக்குது, ஏன் பிரியமா இல்ல, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. இத்தனை அனுபவங்களும் இருந்தும் இச்சை என்ற ஒரே ஒரு காரணத்து நிமித்தம் தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கவில்லை. தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிராத ஒரே காரணத்து நிமித்தம் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், சர்ச்சுக்கு வரேன், பைபிள் படிக்கிறேன், அபிஷேகம் பெற்றேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் இல்லாவிட்டால் நாம் பரலோகத்திற்குள் செல்ல முடியாது, அக்னியும் கந்தகம் எடுகிற கடலிலே தள்ளப்பட்டு அழிந்து போவோம் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இதுதான் நமக்கு எச்சரிப்பு. ஆகையினால் தேவ பிள்ளைகள் புரியணும், எனக்குள்ள இது இருக்குது அது இருக்கு, நம்ம வெளியில வைத்திருக்கிற ஒரு காரியத்தை சாட்சியா சொல்லிட்டே நம்ம இருக்கக்கூடாது, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். இன்னைக்கு நிலைமையில் என் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கிறேனா இல்லையா, இதுதான் குவஸ்டின். நான் ஒரு காலத்தில் அவ்வளவு ஜெபிச்சேன், ஒரு காலத்தில் இப்படி ஜெபிச்சேன், ஒரு காலத்தில் அப்படி ஊழியம் பண்ண, அதெல்லாம் இருக்கட்டும் ரைட். இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேனா இல்லையா, அதுதான் கேள்வி. நேற்று கதையின் முந்தைய நாள் கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு என் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கிறேனா இல்லையா, அதுதான் கேள்வி. அந்த பிரியமா இருக்கிற ஒன்றுதான் நம்மை நித்தியத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கும். அந்த பிரியமா இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன? பொல்லாங்கான காரியங்களை இச்சித்தார்கள். சரி, முதல்ல இந்த இச்சைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லிய நிறைய பேருக்கு இச்சைனா ஏதோ ஒரு அசுத்தமான பெரிய பாவத்தை பத்தி என்னமோ பேச போறாருன்னு நினைச்சிருப்பீங்க. இச்சைனா என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அனுமதிக்காத ஏதோ ஒன்றின் மேல் அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு உண்டாகுது பாருங்க, அதுக்கு பேர் தான் இச்சை. நான் திருப்பி சொல்ற, கவனிங்க. ஆண்டவர் அங்கீகரிக்காத ஏதோ ஒன்றின் மேல் அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு உங்களுக்குள் உண்டாகிறது என்றால் அதுக்கு பேர் தான் இச்சை. அதுக்கு பேர் தான் இச்சை. ஏன்னா வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் போட்டு, இன்னைக்கு உங்களுக்கு நான் எவ்வளவு கர்த்தர் வேகமா சொல்ல முடியுமா, இதனால் இந்த செய்தி நான் இன்னைக்கே கொடுத்தே ஆகணும், முடிக்க முடிச்சே ஆகணும். இந்த மாகம் முடிகிறது, ஆகி நான் வேகமாக பாயிண்ட்டுக்குள் கடந்து போறேன். எந்தெந்த விதங்களில் இச்சை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இச்சிக்கிறோம், அவைகள் நம்ம எப்படி நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை குறித்து நம்ம கவனமாய் பார்க்க வேண்டும். எடுத்துக்கொள்ளலாம் எபிரேயர் கடிதம் நிருபம் 13:5 வாசிக்கலாம். எபிரேயர் 13:5
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய்,
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய்
நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று
அவர் சொல்லி இருக்கிறாரே,
அவர் சொல்லி இருக்கிறாரே. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு அருமையான வாக்கு தத்தமும் அதனோடு கூட ஒரு ஆலோசனையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. என்னைக்குமே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது அந்த வசனத்தை தெளிவா பார்க்கணும், எங்கே எழுதியிருக்குதுன்னு பார்க்கணும், அதோடைய முன்னான காரியம் பின்னான காரியம் யாருக்கு எழுதியிருக்குதுன்னு நம்ம பார்க்கணும், எல்லாமே கவனிக்கணும். இது நிருபம், எபிரேயருக்கு எழுதுற நிருபம். அப்படின்னா இது விசுவாசிகளுக்காகவே எழுதப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பண ஆசையில நிறைஞ்சிருப்பாங்க, அதுல தவறே கிடையாது, அப்படிதான் இருப்பாங்க. எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் போதும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அது அப்படியே இன்னும் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் தான் இருப்பாங்களே தவிர போதும் அப்படின்னு யாருமே உட்கார மாட்டாங்க. அது உலகத்தில் இருக்கிறவங்களுடைய காரியம். ஆனால் தேவ பிள்ளைகள் நமக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம், அவர்களோடு கர்த்தர் இல்லை, அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார், நாம் அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் இல்லாத ஒரு நபர் இருப்பது போலவே கர்த்தர் தன்னோடு இருக்கிற ஒரு நபரும் இருக்க நினைத்தால் நீங்க நினைக்கலாம் கர்த்தர் என்னோடு இருப்பார்னு, ஆனா கர்த்தர் இருக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும், கர்த்தரை அறியாத ஒரு நபர் எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே கர்த்தரை அறிந்த நபரும் வாழ ஆரம்பித்தால் இவர்களும் கர்த்தர் இல்லாத ஒரு நபராகத்தான் மாறி போவார்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும், நான் சொன்னது எவ்வளவு புரிஞ்சுன்னு தெரியல. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால், தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனோடு இருக்க வேண்டும் என்றால், அவன் பண ஆசை இல்லாதவனாய் இருக்க வேண்டும், பணத்தின் மேல் இச்சை இல்லாதவனாய் இருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பிரச்சனை நான் பாக்குறேன். எத்தனையோ பேர், இங்க மட்டும் இல்ல, எத்தனையோ இடங்களிலே நான் ஆவிக்குரிய உலகத்தை ஒட்டுமொத்தமா சொல்றேன். பண ஆசையினால் இன்றைக்கு விசுவாசிகள் நிறைஞ்சிருக்கிறாங்க, பண ஆசையினால் இன்றைக்கு ஊழியர்கள் நிறைந்திருக்கிறாங்க, பண ஆசையினால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நிறைஞ்சிருக்கிறாங்க, சேச்சுரேட் ஆகியிருக்கிறாங்க. பணம் பணம் பணம், பணத்துக்காக எதையும் செய்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. பணம் சம்பாதிப்பதற்காக ஊழியத்தை தூக்கி எறிந்தவர்கள் எத்தனையோ பேர், பணத்தை சம்பாதிப்பதற்காக தங்களுடைய பரிசுத்தத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உண்மை, நேர்மையை இழந்தவங்க எத்தனையோ பேர், பணத்தை சம்பாதிப்பதற்காக கிறிஸ்துவை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். இங்க பணத்தை பத்தி பேசும் பொழுது கூடவே கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து பேசுகிறது. ஒருவன் பண ஆசை உள்ளவனா இருப்பானால், பணத்தை இச்சைக்கிறவனா இருப்பானால், அவனோடு கர்த்தர் ஒருபோதும் இருக்க முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் எப்பொழுதும் அடிக்கடி சபைக்கு சொல்லுகிறது ஒன்று, இந்த உலகத்தில் நீங்கள் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களோடு தான் நீங்கள் தொடர்ந்து வாழப்போகிறீர்கள். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த உலகத்தில் யாரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்களோ அவரோடு தான் நீங்கள் தொடர்ந்து வாழப்போகிறீர்கள். பண ஆசை என்பது ஏதோ ஒரு சாதாரணமாக நினைச்சோம், ஆனால் அந்த பண ஆசை என்பது கர்த்தரை உங்களை விட்டு தூரத்தில் தள்ளி வைத்து விடும், கர்த்தரை விட்டு உங்களை வெளியே கொண்டு வந்து விடும். நம்ம நினைக்கிற ஏதோ ஒரு அசுத்தமான பெரிய தகாத பாவத்தில் போய், துடிகரமான ஒரு பாவத்தில் போய் விழுந்தாதான் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவார், கிடையவே கிடையாது. அதுதான் நீங்க நினைக்க கூடாது. ஒருவன் தனக்குள் பண ஆசை உள்ளவனாயிருந்து பணம் 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 என்று பணத்திற்கு முதல் ஸ்தானம் கொடுத்து தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிற விசுவாசியோடு கர்த்தர் ஒருபோதும் தங்கியிருக்க முடியாது. வேதத்தில் அதற்கு எக்கச்சக்கமாக இன்னைக்கு இந்த பணன்ற ஒரே ஒரு டாபிக் எடுத்து பேசினாலும் 1 hour பேச முடியும், அதுக்கு மேலேயே பேச முடியும், அவ்வளவு விஷயம் இருக்குது. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ரொம்ப கட் பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறேன். அத்தனை பாயிண்ட் எடுத்தா எக்கச்சக்கமா போயிடும், பாசனத்தை மாசிக்கிறக்க டைம் கிடையாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வேதம் முழுவதும் நீங்க பாருங்க, நான் ஜஸ்ட் அப்படி ஓவரல சொல்லிட்டே போறேன். பண ஆசை எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழித்து இருக்கிறது. வேதத்தில் எத்தனையோ நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. பணத்தினால் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்தவர்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியக்காரனாக இருக்கிற தீமோத்தேயுக்கு ரொம்ப அழகான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் கொடுக்கிற ஒரு ஆலோசனை பாருங்க. 1 Timothy 6 தீமோத்தே என்கிற ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் சேர்த்து சொல்றார். 6:7 வாசிக்கலாம்.
போதும் என்கிற மனதுடனே கூடிய,
போதும் என்ற மனதுடனே கூடிய
தேவ பக்தியே,
தேவ பக்தியே
மிகுந்த ஆதாயம்,
மிகுந்த ஆதாயம்.
உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை,
உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை,
இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை,
நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது
நிச்சயம்.
நிச்சயம் நல்லா தெரியும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புரியணும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி நமக்கு இருக்கணும். ஏன் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம், இதுல தெளிவா இருக்கணும். அப்புறம்
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள்,
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள்
சோதனையிலும்,
சோதனையிலும்
கண்ணியிலும்,
கண்ணியிலும்
மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும்,
மதிகேடும்
சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள்.
பலவித இச்சைகள், இதுதான், இது ஒரு இச்சை. இச்சைன்னு பாத்தீங்களா, இச்சைன்றது நம்ம ஏதோ எப்படி நினைக்கிறது, பண ஆசை என்பது பணத்திலே வருகிற ஒரு இச்சை, அதிலே விழுகிறார்கள். அப்புறம்
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது,
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது.
சிலர் அதை இச்சித்து,
சிலர் இந்த பண ஆசையின் மேல், பணத்தின் மேல் இச்சை வைத்து இச்சித்து
விசுவாசத்தை விட்டு வழுகி,
விசுவாசத்தை விட்டு வழுகி
அநேக வேதனைகளாலே,
அநேக வேதனைகளினாலே
தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
பாருங்க, இதுல வேற யாரு குத்தல, அவங்களையே குத்திக்கிறாங்க, அவர் தங்களையே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள்.
நீயோ தேவனுடைய மனுஷனே,
ஒரு பாஸ்டருக்கு ஒரு எச்சரிப்பு, நீயோ தேவனுடைய மனுஷனே
இவைகளை விட்டோடி,
இவைகளை விட்டோடி
நீதியையும்,
நீதியையும்
தேவ பக்தியையும்,
தேவ பக்தியையும்
விசுவாசத்தையும்,
விசுவாசத்தையும்
அன்பையும்,
அன்பையும்
பொறுமையையும்,
பொறுமையும்
சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு,
சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போஸ்தலனாகிய பவுல் போதகனாயிருக்கிற தீமோத்தேயுவுக்கும் அவருடைய சபைக்கும் சொல்லும்படியாக இந்த ஒரு அருமையான செய்தியை சொல்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை இச்சிக்கிறவர்கள் தங்களையே உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். பணத்தின் மேல் ஒருவனுக்கு இச்சை வந்தால் அவனை வேற யாரும் அழிக்க வேண்டாம், அவனே அழிஞ்சிருவான். பிசாசு அவனை நரகத்திற்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது, அவனே தானா போயிடுவான், தானா போயிடுவான், அவனே டைரக்டா போயிடுவான். இந்த பண ஆசை என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவ பிள்ளைகள் இந்த பண விஷயத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே உங்களுடைய மைண்ட் அப்படியே ப்ரோக்ராம் பண்ணிடாதீங்க. பணம் நிறைய பேர் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் கண் முன்னால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில சாட்சி இருக்குது. பணத்துக்காகவே தங்கள் ஹோல் நேரத்தை செலவு பண்ணி ஜெபிக்க நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, எதுக்கு நேரம் இல்லை? பணம், பணம். நியூ டெஸ்டமெண்ட்ல புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குதுன்னா அது பணத்தை பேஸ் பண்ண சம்பவம் தான். அதை மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் ஹைலைட் பண்றேன், இது எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 5 முதல் வசனத்தில் வாசிக்கலாம்.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள்.
தங்கள் காணியாட்சியை விற்றார்கள்.
தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
பரிசுத்த ஆவியினிடத்தில்
பொய் சொல்லும்படி
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல,
தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான்.
அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று.
ஆதி சபை எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அனனியா சப்பிராள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அபிஷேகம் கூட பெற்றுட்டாங்க, சபைக்குள்ள வந்துட்டாங்க, விசுவாசி ஆயிட்டாங்க. அன்றைக்கு இருந்த டெண்டிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் வரப்போகிறார் என்கிற ஒரு உணர்வு விசுவாசிகளுக்குள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆகையினாலே பார்த்தாங்க, எதுக்கு நமக்கு வீடு, எதுக்கு நமக்கு சொத்து, எதுக்கு நமக்கு வாசல், எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சு நம்ம இங்கே சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்து சீக்கிரம் கத்திர வருவான் போய் போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள ஜனங்க வந்துட்டாங்க. அப்போஸ்தலர் யாருமே விசுவாசிட்டு உங்க வீட்டை வித்து கொண்டு வா, பணத்தை நிலத்தை வித்து கொண்டு வந்து பணத்தை கொடுத்து யாருமே கேட்கல. ஆனால் அவர்களாகவே தங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு வாஞ்சையினாலே வீடு நிலத்தெல்லாம் விட்டு விட்டு பணத்தை கொண்டு வந்து அப்படியே அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த அனனியா சப்பிரான்னு பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு நிலம் இருந்துச்சு, அந்த நிலத்தை வித்தாங்க. வித்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சு. கணவனும் மனைவியும் யோசிச்சாங்க, இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொண்டு போய் பேதுரு பாதத்தில் வைக்கிறதா? வேண்டாம், கொஞ்சம் நம்ம வச்சிருவோம், நமக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துடலாம். ரெண்டு பேரும் பிளான் பண்ணாங்க, கொண்டு போனாங்க. கொண்டு போய் முதலாவது அனனியா ஹஸ்பண்ட் மட்டும் தான் போறார், மனைவி வீட்டில் இருக்கிறார். இவர் போய் பேதுருவின் பாதத்தில் வச்சு நிலத்தின் கரையத்தை விற்று அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். பேதுருவோடு ஆண்டவர் பேசுறார். இவன் போய் சொல்லிட்டு நிற்கிறான், இவன் வித்த தொகை வேற, இங்க கொண்டு வந்து உனக்கு முன்னால் நின்று போய் சொல்றான். இது பேதுரு கேட்கவே இல்லை இந்த பணத்தை யாரும். அப்ப கேட்கிற நிலத்தின் கரையத்தை இவ்வளவுதான் வித்தியா? ஆமா, இவ்வளவுக்குதான் வித்தேன். இந்த நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாலேயே அதுவும் சொத்து தான், வித்த பிறகு அதுவும் சொத்து தான். நாங்க யாரும் இந்த பணத்தை கொடுத்து கேட்கல, சபையில கொண்டு வந்து கேட்கல. ஆனால் இந்த பண ஆசையினாலே நீ அதை வஞ்சித்து ஒரு பகுதி வச்சுட்டு முழுசா கொடுக்கணும்னு ஒரு பொய்ய சொன்னாரு. உன் பண ஆசை உன்னை பொய் சொல்ல வைத்து விட்டது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையில் நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய், தேவனிடத்தில் பொய் சொன்னாய், மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். சொன்ன உடனே அந்த இடத்துல அப்படியே அனனியா கீழே விழுந்து செத்து போனான், ஸ்பாட்லேயே செத்து போனான். யோசிச்சு பாருங்க, விசுவாசிக்கிறவன், ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், அபிஷேகம் பெற்றவன், தன்னுடைய பணத்தை தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சதுல செத்து போயிட்டான். ஆண்டவர் ஸ்பாட்ல ஆக்ஷன் எடுத்தார். அன்றைக்கு அந்த ஆதி சபையில் அந்த நாட்கள் கூட எத்தனையோ பெரிய பெரிய பாவங்கள் நடந்திருக்குது, அவங்களுக்கெல்லாம் கூட இப்படி ஒரு மரணம் வரல. ஆனால் பண ஆசை உள்ளவனுக்கு ஸ்பாட்லயே மரணம் வந்துச்சு. அந்த பண ஆசை அவனை பொய் சொல்ல வைத்தது. அந்த இடத்தில் ஆண்டவர் உடனடியாய் நடவடிக்கை எடுத்தார். தொடர்ந்து 10 வசனத்துக்கு டைம்ல படிக்க, கொஞ்ச நேரம் ஆச்சு, போன புருஷன் வீட்டுக்கு வரல, மனைவி தேடிட்டு வரா, என்னாச்சு போனாரே சர்ச்சுக்கு போயிட்டு காணிக்க கொடுத்துட்டு வரேன் போனாரே வரலையே. வந்த உடனே பேதர் கேட்கிறான், நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? ஆமா, நாங்க இவ்வளவுதான் வித்தோம். இந்த பொய் சொல்லுகிற விஷயத்துல நீ உன் புருஷனோடு ஒருமனப்பட்டது என்ன? நான் பேதரு அவளு ஸ்பாட்லே அவுட், கிழவுழுது பொத்தில் செத்து போனான். உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய பாதங்கள் இப்ப தான் வந்திருக்கு, உன்னையும் அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அவளையும் கொண்டு போய் பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா அடக்கம் பண்ணிட்டான். இவங்க பரலோகத்துக்கு போயிருப்பாங்களா? இல்ல. ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, விசுவாசியா மாறினாங்க, சொத்தை வித்தாங்க, காணிக்க கொடுத்தாங்க, செத்தாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், பண ஆசை, பணத்தின் மேல் இருந்த இச்சை டைரக்டா அவங்களை நரகத்துக்கு கொண்டு போச்சு. பைபிள் நீங்க பாருங்க, இந்த பண ஆசை இந்த பொருள் ஆசையில மாட்டவங்க ஒருத்தர் கூட மீண்டதாக சரித்திரம் கிடையாது. பாவத்தில் விழுந்தவங்க விழுந்து இருக்கிறாங்க. சிம்சோன் அவ வாழ்க்கையை ஃபுல்லா பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே பாவம் பாவம் பாவம், ஒழுங்கினமான வாழ்க்கை. ஆனால் அதனை ஆதரிக்க நினைச்சுக்காதீங்க, ஒழுங்கினமான வாழ்க்கை. ஆனா அவ்வளவு ஒழுங்கினமான வாழ்க்கையா இருந்தாலும் கடைசியில் ஆண்டவரே என்னை ஒரு விசை என்னை பலப்படுத்தும்னா தூக்கிட்டார். ஆண்டவர் பலப்படுத்திட்டார். தாவீது விழுந்தான், தூக்கிட்டார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோசுவாவின் நாட்களிலே இருந்த ஆகான் பொருளாசை உள்ளவனாயிருந்து சில பொருட்களை எடுத்து அவன் கூடாரத்திலே புதைத்து வைத்தான். அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். ஸ்பாட்ல அவுட், அவன் மீள்வதற்கு சான்ஸ் கொடுக்கப்படலை. கேயாசி எலிசாவுக்கு வேலைக்காரனா இருந்தவன், எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் ரட்டத்தனையாக இருந்தது. அப்படிப்பட்ட எலிசாவோடு கூட இருந்தவன் பண ஆசை உள்ளவனாய் நாகமானிடத்திலே போய் பணத்தையும் பொருளையும் வாங்கி அவன் குஷ்டரோகியாக மாறி அவன் ஊழியத்தையும் எல்லாவற்றையும் இழந்து போனான், மீட்கப்படவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், யூதாஸ் அவனுக்கு வந்தது என்ன? பண ஆசை. போன வாரம் ஈவினிங்ல யூதாஸ் பத்தி ஃபுல் மெசேஜ் எடுத்திருக்கிறேன், அப்புறமா நீங்க கேட்டு பாருங்க. பண ஆசை, வேற ஒண்ணுமே கிடையாது அவனுக்குள்ள, பண ஆசை. அந்த பண ஆசை அவன் தற்கொலை செய்து சாகுபடி அவனை நடத்தியது. அவன் மீட்கப்படவே இல்லை. அனனியா சப்பிராள், பண ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்திலேயே சபையிலே விழுந்து செத்து போனார். பண ஆசையில் விழுந்தவன் ஒருபோதும் ஒருவனாகிலும் எழுந்ததான சரித்திரம் வேதத்தில் கிடையாது. அவ்வளவு டேஞ்சரான ஒரு பாவம். நிறைய பேர் அது ரொம்ப இதோடைய வீரியம் தெரியாமல் இருக்கிறாங்க, அதோடைய கொடுமை, அந்த பாவத்துடைய வேகம் என்னன்னு தெரியாம கேஷுவலா இருக்கிறாங்க. பண ஆசை இருக்கிறதுலயே மகா மோசமான ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பாவம் அது. நிறைய பேர் அதோட விளையாடிட்டு இருக்கிறாங்க அனாவசியமா. தெய்வ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். பண ஆசை நேரடியாய் நரகத்தில் கொண்டு போகும். பண ஆசையில போய் விழுந்தவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. சரி, அதுக்கு மேல இதை எடுத்த டைம் இல்லை. ஆகையினால் முதலாவது பணத்தின் மேல் இச்சை. அதனாலதான் பேது இங்கே பவுல் சொல்லும் பொழுது தீமோத்தேயுக்கு சிலர் அதை இச்சித்து அதமே இச்சை வச்சாங்க, வச்சு தங்களையே உருவ குத்தி கொண்டார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, அதைகளை விட்டு ஓடு அப்படின்னார். அதை விட்டு ஓடு, பக்கத்துல நிக்காத, பணத்துக்கிட்ட போய் மாட்டிக்காத, ஓடு அப்படின்னார். பண ஆசை மிகப்பெரிய ஒரு இச்சை. பணத்தின் மேல் வருகிற அந்த இச்சை நரகத்திற்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 39 44 வரைக்கும் வாசிக்கலாம்.
சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து
அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
பேதுருவை நோக்கி
நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான்
மாம்சமோ
பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள்
மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்ததாயிருந்தது.
அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார்.
இங்கே பார்க்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதானமான மூன்று சீஷர்களை அழைத்துக் கொண்டு போயிட்டார். அழைத்துக் கொண்டு போய் தன்னை முற்றிலும் பிதாவுக்கு அர்ப்பணித்து அவர் ஜெபிக்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். அப்படி அவர் ஜெபிக்க போய் தனியே ஜெபிக்கும் போதே முன்பதாக தன்னுடைய மூன்று சீஷர்களுக்கும் சொல்லிட்டு போறார், நீங்கள் இங்கே அமர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் தனியே ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு திரும்பி வந்து பார்க்கிறாரு, மூன்று பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே கொடுக்கிற வாணி கொடுக்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு. இதுதான் சோதனை பார்த்தீங்களா, சோதனை எப்படி வருது, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிட்டு அவருக்கு திரும்பி போய் ஜெபிக்கிறாரு. ஜெபித்து விட்டு திரும்பி வந்து பார்க்கிறார், மறுபடியும் தூங்குறாங்க. சோதனை, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சோதனை, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. இந்த சோதனை பிதாவினிடத்தில் வரல, புரியுதுங்களா? எப்படி அனனியா சப்பீராளுக்கு கூட பிதாங்கிட்ட இருந்த சோதனை வரல, பிசாசுகிட்ட இருந்து வரல, இவங்களாகவே இச்சித்தாங்க பணத்தை. அதே போல இங்கேயும் இவங்களுக்கு சோதனையின் ஒரு நேரம் நெருங்கி இருக்கிறது. அதுல உள்ள போய் மாட்டிக்கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் தூங்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் வாணிங் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப தூங்கிட்டே இருக்கிறாங்க. முதல் தடவை கொடுத்த வாணிங்களையும் கேட்கல, ரெண்டாவது தடவை வந்து வாணி கொடுக்க அப்பவும் திரும்பி தூங்குறாங்க. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சோதனை பிதா இவங்களை தூங்க வைக்கல, அல்லது பிசாசு இவங்களை தூங்க வைக்கல. இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்லி இவங்க தூங்கினாங்க. பிதா இவங்களை தூங்க வைக்கல, அல்லது பிசாசு இவங்களை தூங்க வைக்கல, இவங்களாகவே தூங்கினாங்க. இவங்களாகவே தூக்கத்தை செலக்ட் பண்ணாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அங்க சொன்னாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. உங்களுக்குள்ள ஆவியும் இருக்குது, உங்களுக்கு மாம்சமும் இருக்குது. உங்க ஆவி உற்சாகம் உள்ளது, உங்க மாம்சம் பலவீனம் உள்ளது. இப்படி இருக்கும் பொழுது இங்க பிதாவுக்கு சம்பந்தம் இல்லை, பிசாசுக்கு சம்பந்தம் இல்லை, இரண்டில் ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நேரம் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்மாதிரி அவனை செலக்ட் பண்ணி காமிச்சார். இவங்களுக்கு இருந்த டயர்ட் அவருக்கு இருந்திருக்கும், அவரும் இவங்களோட தான் கூட நடந்தார். இன்னும் சொல்ல போனா அவங்கள விட இவருக்கு தான் டயர்ட் ஜாஸ்தி இருக்கும். இவர் தான் ரொம்ப பிரசங்கம் பண்றாரு, எவ்வளவு காரியங்களை செய்யறாரு. அவங்க பல நேரத்தில் தூங்கும் போது இவர் தான் பல நேரத்தில் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். இப்படி எல்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தும் இவர்கள் தெரிந்து கொண்டது, இவங்க இச்சித்தது ஜெபத்தை அல்ல, இவர்கள் வாஞ்சித்தது தூக்கத்தை. இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு பெரிய இச்சை என்ன கேட்டீங்கன்னா, தூக்கத்தின் மேல் இச்சை. தூக்கத்தின் மேல் இச்சை, தூக்கத்தை ரொம்ப விரும்புறாங்க. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கத்தை விரும்புவது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப தூங்குறது, தூங்குறதுல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பிசாசு கொண்டு வருகிற தூக்கம் கூட இருக்குது, அது கனநித்திரையின் ஆவி. ரோமருக்கு எழுதுற நிருபத்தில் 11 அதிகாரத்தில் அதை எடுக்க வேண்டாம், இப்ப நம்ம பாக்குறது நம்ம கொண்டு வரதுதான். கனநித்திரையின் ஆவிக்கும் சாதாரணமான தூக்கத்துக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குது. கனநித்திரையின் ஆவி நீங்க ஜெபிக்கும் போது மட்டும்தான் தூக்கம் வரும், வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது மட்டும்தான் தூக்கம் வரும், பிரசங்கத்தை கேட்கிற நேரத்தில் மட்டும்தான் தூக்கம் வரும். இந்த நேரத்தில் மட்டும் பர்டிகுலரா உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அது கனநித்திரையின் ஆவி. எப்பவுமே நீங்க தூங்குறீங்கன்னா அது ஆவியே கிடையாது, எந்த பிசாசுக்கு அங்க இடம் கிடையாது, எந்த ஆவியான பரிசுத்தாவியானதுக்கு அங்க இடம் கிடையாது. புரியுதா? இது முழுக்க 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 அவர்களுடைய செலக்ஷன். நிறைய பேர் சிரிக்கிறீங்க இந்த காரியத்தை சொல்லும்போது. நான் எனக்கு ஜோக் அடிச்சு எல்லாம் பிரசங்கம் பண்றது இல்லை, ஆனாலும் நீங்க சிரிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் ஏன் சிரிக்கிறீங்கன்னு. சரியா? தூக்கம், பயங்கர தூக்கம், அது காலையிலயா சாயங்காலமானு தெரியாத அளவுக்கு தூங்குறவங்களா இருக்கிறாங்க. சொல்றதுதான் நான் திருப்பி சொல்றேன், தூங்கி எழுந்திருச்சு காலையில் எழுந்திருச்சோன்னு எழுந்திருச்சு பார்த்தா அது சாயங்காலம் ஆயிடுச்சு அவருக்கு. அப்படிலாம் தூங்குறோம் இல்ல? எனக்கு இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. சில டைம் போன் வரும், பாஸ்டர் அவங்க போய் எழுப்புங்க அப்படின்னு போன் வரும். இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது, எழுப்புங்க அப்படின்னு போன் வரும். தூக்கம், பயங்கரமான தூக்கம். சில வீட்டில் பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, 1961 இருந்து ஒரு வேடிக்கையா டெக்னிக்கா, என்ன டெக்னிக்யா, பிள்ளைங்களை தூங்குற பிள்ளைங்களை எழுப்புறதுக்கு முதல்ல போய் ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க. அது நிறைய வீட்டில் அது நடக்கும். முதல்ல ஃபேன் ஆஃப் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்றது, ஃபேன் போச்சுனாலும் ஓடத்து நின்றுச்சுனாலும் தூக்கத்தில் கலையுவாங்க. ஆனாலும் அவங்க திரும்பி நல்லா அடுத்த பக்கம் திரும்பி தூங்குவாங்க. அப்படி போயிட்டு நம்ம திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஃபேன் ஓடும், நம்ம அப்படி போனோம் எடுத்து ஃபேன் போட்டு திருப்பி வந்து படுத்துவாங்க. இப்படிலாம் இருக்குது. தூக்கம், பயங்கர தூக்கம். வேதத்திலே தூக்கத்தை ரொம்ப கண்டிக்கிறாரு ஆண்டவர், தெரியுமா? இந்த அளவுக்கு மிஞ்சின தூக்கம் இருக்கு பாருங்க, ரொம்ப தப்பு. அளவுக்கு மிஞ்சின தூக்கம் ரொம்ப தப்பு. நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ஜாய் பண்றோம். பட் அளவுக்கு மிஞ்சின தூக்கம், இந்த தூக்கத்தின் மேல் நமக்கு வருகிற அந்த ஆசை இச்சை இருக்குது பாருங்க, அது நம்ம ரொம்ப பாதிக்கும். பைபிள் உங்களுக்கு அதுக்கு ஒரு சில வசனங்களை காட்டாத உங்களுக்கு புரியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:13 வாசிக்கலாம்.
தூக்கத்தை
விரும்பாதே,
விரும்பினால்
தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். தூக்கத்தை விரும்பாதேங்கிறார் ஆண்டவரே சொல்றார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு. கண் விழிச்சு என்ன பண்றது, ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசின. ஆகாரத்தினால் திருப்தி, ஆகாரம் என்னது, வேத வசனம் தான் ஆகாரம். விழித்திருந்து ஆகாரத்தை சாப்பிடணும். புரியுதா? தூக்கத்தை விரும்பினால் தரித்திரம் வரும், விழித்திருந்த வேத வசனம் ஆகிய ஆகாரத்தை உட்கொண்டால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம திருப்தியாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம ஆக்டிவா இருக்கணும், தூங்கக்கூடாது, தூங்கிட்டே இருக்கக்கூடாது. ஒருவேளை வாழ்க்கையில நீங்க சிரிக்கலாம், நீங்க அந்த காரியத்தை வந்து உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். உங்களுடைய லைஃப்ல இந்த காரியத்தை நீங்க கரெக்ட் பண்ணுங்கள். புரியுதா? தூக்கத்தை என்ன செய்யணும், கட்ஷாட் பண்ணணும். 8 hours வந்து மேக்சிமம், 6 hours வந்து மினிமம் போதும். 6 hours அதுக்கு மேல தேவையில்லை. 7 hours வந்து பர்ஃபெக்ட். 6 hours மினிமம் தூங்கலாம், 8 hours மேக்சிமம், 7 hours ஒரு பர்ஃபெக்ட். இதுக்கு மேல போனீங்கன்னா நீங்க தப்பான ரூட்ல இருக்கிறீங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு ஏன் லேட்டா வந்தீங்கிறது உங்களுக்கே தெரியும். சொல்லுங்க, சர்ச்சுக்கு ஏன் லேட்டா வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். நம்ம பல நேரத்தில் இந்த தூக்கம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து பாதிக்குது இல்லையா? பைபிள் அதுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய காரியத்தை சொல்ற பாருங்க. இன்னும் ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் பாசி, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 6:6 வாசிக்கலாம். இதெல்லாம் ஒரு வேடிக்கையா இருக்கும் சொல்றது. 6:6 தான்,
சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய்,
எறும்பினிடத்தில் போய்
அதன் வழிகளை பார்த்து,
அதன் வழிகளை பார்த்து
ஞானத்தை கற்றுக்கொள்,
ஞானத்தை கற்றுக்கொள்.
அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும்,
அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும்
கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து, அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து,
தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும்.
சோம்பேறியே,
சோம்பேறியே
நீ எவ்வளவு நேரம்,
நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்,
எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்,
எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்,
இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு,
இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு
நித்திரை செய்யட்டும் என்பாயோ,
நித்திரை செய்யட்டும் என்பாயோ,
உன் தரித்திரம்,
உன் தரித்திரம்
வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும்.
ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் எறும்பை பார்த்து கத்துக்கொன்ற. எறும்புகளை நம்ம எங்கேயுமே தூங்குனதா நம்ம பார்த்ததே இல்லை. எறும்பு தூங்கி எங்கேயா பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு ஓரமா அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்திருக்கீங்களா இல்லையா? எறும்பு நடக்குது, காலையில பார்த்தையில நடக்குது, நான் மிட் நைட் எழுந்து பார்த்தையில நடந்துட்டே இருக்குது, ரவுண்ட் த கிளாக் நடந்துட்டே இருக்குது. எங்கேயாவது ஒரு எறும்பு சோம்பேறியா ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு எறும்பு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? எறும்பை பார்த்து கத்துக்கொண்டு நைட் அண்ட் 24 hours அதை ஒர்க் பண்ணிட்டே இருக்குது. என்ன செய்யுது? ஆகாரத்தை சேர்க்கிறது. காலத்தை பார்த்து நிதானித்து, இந்த காலத்தில் நான் சேர்க்க தவறிவிட்டால் அடுத்த காலத்தில் நான் சேர்க்க முடியாது என்ற ஒரு உணர்வோடு சரியான நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்குது. புரியுதுங்களா? இந்த காலத்திலே நீங்கள் நல்ல வேத வசனத்தை சேமிக்க வேண்டும். ஆமென். சேமிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு படுக்கிறார்களா? தூக்கம் கலைஞ்சா கூட எழுந்திருக்கிறதுக்கு சிலருக்கு மனசு வராது. தூக்கம் கலைஞ்சிரும், ஆனா பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு மனசு வராது. இந்த பக்கம் படுத்த ஒரு ஹாஃப் அன் அவர், இந்த பக்கம் இன்னொரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர, எழுந்திருச்சு டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கவே வராது. அதைத்தான் இங்க வேதத்தில் கர்த்தர் சொல்ற. அங்க என்ன நடக்கிறது? தரித்திரம் வழி போக்கணும் போல திடீர்னு வருமா? வறுமை ஆயுதம் அணிந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா வந்துடும். அதனால தேவ பிள்ளைகள் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, உலக காரியத்திலும் சரி, நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. தூக்கத்தின் மேல் இச்சை வைக்க கூடாது. நம்ம காலத்தை நல்லா யூஸ் பண்ணணும் கர்த்தருக்கு. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சீஷர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஏன்னா அவங்க தூக்கத்தின் மேல் இச்சை வைத்தார்கள், அதை ஆசைப்பட்டாங்க. அதனால கர்த்தர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். 3வது இச்சை என்பது வேற எங்கு வருது பாருங்க. 2 Timothy 4:4 2 Timothy 4:4 வாசிக்கலாம்.
நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு
புத்தி சொல்லு
ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற,
நல்லா பாருங்க, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற
போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு
செவியை விலக்கி
கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கனுபவி
சுவிசேஷங்களுடைய வேலையை செய்.
உன் ஊழியத்தை நிறைவேற்று.
இங்கே இன்னொரு இச்சை சொல்லப்படுகிறது. இச்சை இந்த கடைசி நாட்களில் இப்படி ஒரு இச்சை தேவ ஜனங்களுக்குள் வருகிறார். என்ன இச்சை? ஏனெனில் 3வது வசனத்தில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னார். இந்த கடைசி நாட்களில் இது நடக்கும். இங்கே தீமோத்தேயு என்கிறவர் ஒரு போதகன், பவுல் சபையை ஸ்தாபித்த அப்போஸ்தலன். இந்த போதகருக்கு சபைக்கு நீ என்ன போதிக்கணும்ன்றத பத்தி இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. சபையை நீ எப்படி பிரசங்கம் பண்ணணும், சபைக்கு நீ என்ன மெசேஜ் கொடுக்கணும், எப்படிப்பட்ட காரியத்தை நீ பிரசங்கத்தில் கொண்டு வரணும் என்று ஒரு அப்போஸ்தலன் அனுபவசாலி ஒரு போதகருக்கு ஒரு பாஸ்டருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்க, 2வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இப்படிதான் நீ பிரீச் பண்ணணுங்கிற, இப்படிதான் நீ போதிக்க. ஒரு போதகருக்கு தான் ஆலோசனை. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம் பண்ணு ஜனங்களை, பாவத்தை கண்டனம் பண்ணு, தவறான காரியத்தை கடிந்து கொள், அதிலிருந்து எப்படி மீண்டதுன்னு புத்தி சொல்லு. இதெல்லாம் சொல்லணுங்கிற. ஏன் இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்னா, கடைசி நாட்களிலே ஒரு விதமான இச்சை ஜனங்களுக்குள் வரும். என்ன? தங்களுடைய சுய இச்சைகள், அவைகளுக்கு ஏற்ற போதர்களை திரளாய் தெரிந்து கொள்வாங்களா? ஒரு பாஸ்டர்ல பல பாஸ்டர் வந்துருவாங்க ஒரு ஆளுக்கு, ஒரு விசுவாசிக்கு. இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க எல்லாருமே நீ நல்லா இருப்ப, கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், இப்படி சொல்றதுக்கு நிறைய பேரை இப்படிப்பட்ட ஆட்களை கூட்டுக்குவாங்க. ஒருவன் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னால் அந்த இடத்தை விட்டு ஓடிய போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இச்சை தலைவிரித்து ஆடும் கடைசி காலத்து. பவுல் சொல்ற, அதனால நீ யோசிக்காத. ஜனங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதனால ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி உன் பிரசங்கத்தை மாத்திக்காத. ஜனங்கள் நல்லா ஒரே ஆசீர்வாதமா பிரசங்கத்தை பண்ணாதான் ஜனங்க விரும்புறாங்க, அப்படி பண்ணாதான் எல்லாம் கூட்டமா கூடி வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உன் பிரசங்கத்தை மாத்தாத. கடிந்து கொள், கண்டனம் சொல்லு, புத்தி சொல்லு. பவுல் ரொம்ப அழகா சொல்லி தர. இன்னைக்கு நிறைய இடத்துல தவறு நடக்கிறது. கடந்த நாட்களில் நான் ஒரு இடத்துக்கு, நான் தர்மபுரி என்ற இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு மீட்டிங் போயிருந்த பொழுது அந்த பாஸ்டர் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒன்று என் கையில் கிடைச்சது. கொஞ்சம் ஓய்வா இருந்த இடத்துல எடுத்து அதை வேகமாக அந்த புக்கை படிச்சுட்டே இருந்தேன். அந்த புத்தகத்தை எழுதினவர் பால் யாங்கி சோ என்ற உலகத்திலேயே மிகப்பெரிய சபையின் போதகர் எழுதின புத்தகம் அது. சரி, பால் யாங்கி சோ எழுதின புக்காச்சே, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வேகமா அதுல எவ்வளவு படிக்க முடியும் அந்த நேரத்துல இருந்த நேரத்துல படிச்சேன். படிக்கும்போது அவர் அந்த நான் படிச்ச பகுதியில ஒரு காரியத்தை எழுதுறாரு. என்னோடு கூட ஒருவன் வேதாமக கல்லூரியில் படித்தான். அவன் நல்ல போதகன், என்னை விட ரொம்ப அருமையாய் பிரசங்கிக்கக்கூடியவன். ஆனால் அவனுடைய சபை வளரவே இல்லை. ஆனால் இரு சபை நல்லா வளர்ந்துட்டே போச்சு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தடவை என்னை மூன்று நாள் கூட்டத்துக்கு என்னை பிரசங்கிக்க கூப்பிட்டான். பாலியல் வீசி சொன்னது அப்படி சொல்றேன். நான் போய் கர்த்தர் அவனுக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் மூணு நாள் பிரசங்கிச்சேன். ஜனங்களா ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. உற்சாகமாயிட்டோட எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க, உற்சாகமாயிட்டாங்க. கூட்டம் மூணு நாள் கூட்டம் முடிச்சோடனே என் நண்பனாகி அந்த போதகர் இடத்துல வந்து, பாலி அங்கிச்சோ உன்னை கூப்பிட்டது தப்பா போச்சு, என் சபையை நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி என்னை குற்றம் சாட்டினான். குற்றம் சாட்டினோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் சொன்னேன், அவர் சொல்ற, நான் சொன்னேன், நீ ஜனங்களுடைய பாவத்தை நீ சொல்லி சொல்லி கண்டிச்சு அவங்கள நீ வந்து அப்படியே அடக்கி அப்படியே அமைக்க வச்சுட்ட, இப்ப பாரு ஜனங்க இவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவருக்கு எம்எல் கோபம் தான் வந்துச்சு. அதன் பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவரும் தன்னுடைய பிரசங்கத்தை மாத்தினார். இன்னைக்கு அந்த சபை ஏகமா ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு எழுதினார். அதை படிக்கும்போது நான் யோசிச்சேன், வேகமாய் சபை வளரணும்னா இப்படி பிரசங்கம் எல்லாம் கடகடன்னு எக்கச்சக்கமா கூட்டம் வந்துடும். ஈஸி மெத்தட், வெறும் ஆசீர்வாதமாகவே பேசுனா கூட்டம் ஓடி வரும், ரொம்ப ஓடும் கூட்டம் வரும். புரிதல், கூட்டம் நிறைய வரும், ஃபாஸ்டா வரும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அதை அங்கீகரிக்கவில்லை. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட இச்சை ஜனங்களுக்குள்ள வரும். ஒரே ஆசீர்வாதமாய் எந்த பாவத்தையும் கண்டிக்காமல் சுட்டிக்காட்டாமல் பிரசங்கிக்கிற பிரசங்கிகளை ஜனங்கள் திரளாய் தேடி ஓடுவாங்க. ஆனா நீ அப்படி பண்ணாதேங்கிற, ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி நீ பிரசங்கம் பண்ணாத, ஜனங்களை தவறுகளை நீ கடிந்து கொள், உபதேசம் பண்ணு, கண்டனம் பண்ணு, கடிந்து கொள், புத்தி சொல், இதுதான் சொல்லிக் கொடுக்கிற. இந்த நாட்களிலே, கடைசி நாட்களில் ஒரு இச்சை வரும். என்ன இச்சை? ஆசீர்வாதமான பிரசங்கத்தையும் ஆசீர்வாதமான காரியத்தையும் நாடி ஓடுகிற ஒரு காரியம் வரும். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கண்டிப்பாய் அது நரகத்தில் கொண்டு போய்விடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, பல வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டான். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசுலயே எனக்கு தெரியும், ரொம்ப வாஞ்சியோடு கர்த்தரை தேடினவன். அதன் பிறகு அவனோடு இருக்கிற காண்ட ஹிந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவன். கடைசியில் அவனோடு இருக்கிற ஒரு காண்டுக்கு எனக்கு கட் ஆயிடுச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு, சில நாட்களுக்கு முன்பாக அவருடைய போன் நம்பர் எனக்கு கிடைச்சு. அவனை காண்டாக்ட் பண்ணி எப்படி இருக்கப்பான்னு கேட்டேன். நான் கர்த்தருக்குள்ள தான் இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு எல்லாம் எங்க போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நான் AFT சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னா, AFTனா அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி ஃபெய்த் டேபர்நாக்கிள் அப்படி சொல்லிட்டு, சாம் செல்லத்துறைன்னு ஒருத்தர் பிரசவாக்கத்தில் இருக்குது. அதுல வெறும் ஆசீர்வாதத்தையே கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க. நைட்ல டிவியில பாத்தீங்கன்னா, 10 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரசங்கம் டெய்லி வரும். ஒரே ஆசீர்வாதமா இருக்கும், எந்த பாவம் கண்டிக்கப்படாது. அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் நான். அவருடைய பிரசங்கத்துல இந்த மாதிரி பிரசங்கத்தில கண்டம் பண்ணுவாரு. இன்னைக்கு நிறைய பேர், நீ பாவி தப்பு செய்யல தப்பு செய்ய நிறைய போதர்கள் போதிக்கிறான், இதை கிண்டல் அடிப்பார் அவரு. அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் நான். இவன் போயிட்டு இருக்கேன்னு மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ஆகும்னு பேசினான். சரி, நான் இவன் ரொம்ப எமோஷனா இருக்கிறான்னு சொல்லி நான் ஒன்னும் வாய் திறக்கல. அப்புறம் ஒரு நாள் பாஸ்டர் உங்களை பார்த்து பார்க்க வரணும், நான் வாப்பா கண்டிப்பா வாப்பா அவனை வீட்டுக்கு வந்தான். வரும்போது அந்த சர்ச்சு சீடிஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டு வந்தான். எனக்கு அவர் ஆலோசனை கொடுக்கறதா எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு, பாஸ்டர் இதெல்லாம் கேளுங்க பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. அப்ப நானும் ப்ராஸ்பரிட்டி தான்ப்பா நானும் பேசுறேன், ஆனா ப்ராஸ்பரிட்டி மெத்தடோட நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இவன் நம்ம கழிந்து கொண்டாலும் இவன் வந்து ஓடி போயிடுவான்னு தெரியும். அவன் அந்த அளவுக்கு அதுல மைண்ட் ஃபுல்லா அதுல அப்படியே செழிப்பில் அப்படியே மூழ்கி இருக்குது மைண்டு, பணம் ஆசையில மூழ்கி இருக்குது. அப்புறம் நான், சரி நான் கொடுத்ததை ரெஃப்யூஸ் பண்ண வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதன் பிறகு சமீபத்தில் ஒரு நாள் திருப்பியும் நான் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு ஃபோன் பண்ணான். வாப்பான வந்தான், முகமே கலங்கி இருந்துச்சு. சொன்னான், எனக்கு ஒரே கலக்கமா இருக்குது, குழப்பமா இருக்கு. அப்ப நான் பார்த்தேன், இதுதான் என்னுடைய நேரம், எனக்கு கர்த்தர் குறிச்சிருக்க நேரம் இதுதான். நான் சொன்னேன், சும்மா ஆசீர்வாதம் செழிப்பு செழிப்புனா வராது, ஒன்னு வராது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் வேதத்தில் நிபந்தனை இருக்குது. கண்டிஷன் இல்லாம எந்த பிளஸிங்கும் கிடையாது. சாம்சோன் பரிசுத்தத்தை பத்தி பேசின ஒரு பிரசங்கத்தை எனக்கு கொடு பார்க்கலாம் அப்படின்னு, பாவத்தை கண்டித்து ஒரு பிரசங்கத்தை பண்ணிருந்தா கூட எனக்கு கேட்டேன், நரகத்தை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிற பிரசங்கம் இருந்தா கூட, பரலோகத்தை பத்தி பேசிருக்கிற பிரசங்கம் உண்டானா கூட, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவான் அது ஒரு பிரசங்கம் இருந்தா கூட இருக்காது, ஒரு பிரசங்கம் கூட கிடையாது. ஒண்ணுமே புரியல அவனுக்கு. இன்னைக்கு செழிப்பின் உபதேசம் இன்னைக்கு வேகமாய் பிசாசு கொண்டு வருகிற தந்திரம், இது கடைசி நாட்களில் நடக்கும் சொல்லி தெளிவா தீமோத்தேயுவுக்கு பவுல் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார். இப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்புவார்கள், தங்கள் சுய இச்சைக்கேற்ற அநேக போதைகளை தங்களுக்கு தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அதுக்காக நீ சாஞ்சு போயிடாத. பால் யாங்கிச்சோ முதற்கொண்டு அதுல சாஞ்சு போயிட்டான். செழிப்பா பேசுங்க, ஆசீர்வாதத்தையே பேசுங்க. இல்ல ஆசீர்வாதத்தை பேசணும், அந்த நேரத்தில் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது ஆசீர்வாதம் வந்தாலும் அது கர்த்தரிடத்தில் இருந்து வராது. வேத வசனத்தின் அடிப்படையில், அந்த கண்டிஷனின் அடிப்படையில் வருகிற ஆசீர்வாதம் தான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இல்லாவிட்டால் அது தவறான உபதேசத்திற்குள் ஒருவன் மாட்டிக்கொண்டபடினாலே அவனுக்கு பிசாசு ஆசீர்வாதத்தை கொடுத்துரும். அவன் வசனத்தை தான் கேட்டிருப்பான், அதை விசுவாசி விசுவாசி சும்மா விசுவாசிக்கிறதால ஒண்ணு நடக்காது. வெறுமனை விசுவாசிக்கிறதால் ஒண்ணுமே நடக்காது. அந்த விசுவாசத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அதற்குரிய அந்த கண்டிஷனுக்கு நிபந்தனைக்கு உட்படுத்தணும், அப்பதான் ஆசீர்வாதம் வரும். அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அதுதான் உங்க வாழ்க்கையில தங்கி இருக்கும். அதனால தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் இப்படி ஆகும்னு சொல்லியிருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஓடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிற பிரசங்கத்தை வாஞ்சையோடு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறதான வேத வசனத்தை கருத்தோடு வாசிங்க. உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆசீர்வாதம் தானாய் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். தானாவர் எதை பத்தி நீங்க நினைக்க வேண்டியதில்ல, தானாவர் கேட்கவே வேண்டாம், தானா நட. சரியா? கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு இச்சைவன் லாஸ்டா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரம், எண்ணாகமும் 11 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம்.
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும்
வெங்காயங்களையும்
வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள்.
கர்த்தரை நினைக்க வேண்டிய ஜனம் வெங்காயத்தையும் வெள்ளரிக்காயும் வெள்ளி பொண்டையும் நினைச்சிருக்குது. இறைச்சி கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சம் மீன், வெங்காயம், வெள்ளப்பூண்டு, கீரை, கொம்மட்டிக்காய், சாப்பாடு, போஜன பிரியர்கள், போஜன பிரியர். இஸ்ரவேல் ஜனங்கள்ல பெரும்பாலும் அவருடைய வீழ்ச்சி பல இடத்துல இந்த போஜன பிரியத்தின் மூலமாய் வந்துச்சு. போஜனத்தின் மேல், சாப்பாட்டின் மேல் இச்சை. ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். சாப்பாடு, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சாப்பாட்டின் மேல இச்சை இருக்கிறதை தேவன் அங்கீகரிக்கிறது கிடையாது. தெரியுமா? நம்ம இதெல்லாம் நம்ம பெரிய தப்பாவே நினைக்கிறது இல்ல, புரியுதா? இதை நம்ம பெருசா தப்பா நினைக்கிறது இல்ல. சாப்பாட்டுல இச்சை. இவங்க பாத்தீங்கன்னா வெறும் நான்வெஜ் மட்டும் இல்ல, வெஜிடேரியன் போயிட்டாங்க. குறிப்பா இதெல்லாம் கேட்கிறேன், இதுதான் எங்களுக்கு வேணும், அதை நினைக்கிறோம். ஆண்டவரை நினைக்கிறத விட்டு இப்ப அதை நினைச்சிட்டு இருக்காங்க. வெங்காயத்தையும் வெள்ளிப்பூண்டையும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவரை நினைச்சிட்டு இருந்தா இந்த ஞாபகம் வராது. ஆண்டவரை நினைக்காது, இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த போஜன விஷயத்தில் பைபிள் ஹோல் டெஸ்டமென்ட்ல புதிய ஏற்பாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கன்சர்ன்டா இருக்கார். போஜனத்தை குறித்து கர்த்தர் நிறைய எச்சரிப்பு கொடுக்கிறார். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். லேவியராக நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 23:2 வாசிக்கிறோம்.
நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால், உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால், உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவைகள் கள்ள போஜனமாமே.
போதுமா? அதிபதியோட போஜனம் என உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். இப்ப உங்களை ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு விருந்து கூப்பிட்டாங்க, கவனிச்சுப்பார். அங்க இருக்கிறதுல ரொம்ப ரேரான ஐட்டம் அதெல்லாம் ரொம்ப ஆசிரிக்காது. ஏன்னா நாளைக்கு நீ அதை நினைச்சாலும் சாப்பிட முடியாது. அதனால ஏங்கி போவேன். நாளைக்கு உன்னால் இதை சாப்பிட உனக்கு தகுதி இருக்கா, திராணி இருக்குதா? அதன் மாதிரி நீ ஆசை வைக்கலாம். இன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிட, நாளைக்கு கூட நினைச்சா நீ தயிர் சாதம் சாப்பிடலாம், நீ தயிர் சாதம் ஆசைப்படணும். ஆனா நாளைக்கு உனக்கு இது, உனக்கு இதே விருது உனக்கு டெய்லி கிடைக்காது. ஆனா அதன் மேல் நீ இப்போ ஒரு அதிபதியோடு உட்கார்ந்துட்டு போது அப்படி ஒரு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா உன் இருதயம் அதில் சஞ்சலப்பட ஆரம்பிக்கும். அது கள்ள போஜனம்ங்கிற தொண்டையில கத்தி வை. அப்ப ஆண்டவர் பாருங்க, சாப்பாட்டு விஷயத்துல கூட நம்மளை வந்து கொண்டு வராரு. அது உடைய மனரமியத்தை கெடுத்துடும். இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போனதுக்கு ரீசன் அதுதான். இவங்க வந்து வனாந்தரத்தில் வந்த பொழுது இறைச்சியை நினைக்கிறோம், அந்த மச்சங்களை நினைக்கிறோம், வெங்காயத்தை நினைக்கிறோம், வெள்ளரி பூண்டு வெள்ளரிக்காய் நினைக்கிறோம், வெள்ளை பூண்டு நினைக்கிறோம், கீரையை நினைக்கிறோம், கொம்மட்டிக்காய் நினைக்கிறோம்ன்றாங்களே. ஏன் உங்களுக்கு இவங்களுக்கு இங்க வந்தோம்னு இல்லாததையே அங்க நினைப்பு வந்துச்சு? அங்க அதையே ரொம்ப ஆசை ஆசையா சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஓவர் அதன் மேல சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அதனாலதான் வெளியில வந்தாலும் அதை மறக்க முடியல, அது இல்லாம இருக்க முடியல. இங்க வந்தாலும் அந்த நினைப்பு அவங்களை விட்டு போக மாட்டேங்குது. காரணம் அதுதான். அப்ப அவங்களை பாருங்க, இந்த காரியம் நம்ம நினைக்கிறோம் சாப்பாடுக்கு போய் இது பெரிய விஷயமா, இல்ல இந்த காரியம் தான் அவங்களை கடைசியில முறுமுறுக்க வச்சது. அவங்க முறுமுறுக்காம சரி நீங்க அங்க இருந்துச்சு கிடைச்சது, நீங்க கிடைக்கலப்பா பரவாயில்ல அப்படின்னு போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அங்க இருந்துச்சு சாப்பிட்டங்க இல்ல அவ்வளவுதான், அது பிரச்சனையே கிடையாது. இருக்கும்போது சாப்பிட, இல்லாத போது பேசாம இருக்கணும், அது ஒண்ணும் அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் இல்லாத போதும் உங்களை நினைக்க வைக்கிறதுனா அதுதான் போஜன பிரியம் அர்த்தம். புரியுதா? போஜன பிரியத்திற்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. நல்ல சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாது, நீ எளிமையா தான் சாப்பிடணும், நீ தயிர் சாதம் தான் சாப்பிடணும், நீ தக்காளி சாதம் தான் சாப்பிடணும் கர்த்தர் சொல்லல, அப்படி ஒண்ணு ஆண்டவர் சொல்லல. அதே நேரத்தில் அது இல்லைன்னு அப்படியே ஏங்கி போற நிலைமைக்குள்ள நீ தள்ளப்படாதேங்கிறாரு ஆண்டவர் சொல்றது. டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. உங்க இருதயத்தை அப்படியே போய் அதுல போய் ப்ரொசஸ் ஆயிடாத. கிடைச்சா சாப்பிடலன்னு விட்டு பரவாயில்ல, இல்லைனாலும் நீ என்ன என்ன இருக்கிறதோ அதை சாப்பிடக்கூடிய மனநிலைமைக்குள் உன்னை காத்துக்கொள். இல்லைனா அது எப்படி கர்த்தருக்கு விரோதமா போகுது? அங்க முறுமுறுப்பு வருகிறது. அந்த முறுமுறுப்பு தான் கடைசியில் உன்னை கர்த்தரை விட்டு தூரம் கொண்டு போகிறது. நம்முடைய ஆண்டவர் டயட் விஷயத்துல கூட ரொம்ப கவனமா இருக்கிறவர், தெரியுமா உங்களுக்கு? சாப்பாட்டு விஷயத்துல நம்ம நினைக்கிறோம் என்னமோ ஒரு ஸ்பிரிச்சுவலான ஜாம் பண்ணு பைபிள் படிங்கிறது மட்டும் சொல்ற நினைக்காதீங்க. நம்முடைய லைஃப் ஸ்டைல பத்தி அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு 2 உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 7
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு ஆடு வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம்.
பலவித வேலைகளுக்கு வழங்கலாம்.
ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது. கர்த்தருக்கு தகனபலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை
கர்த்தருக்கு தகனபலியாய் செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை
புசிக்கிற எந்த ஆத்துமாவும்
தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். கொழுப்பு நீ சாப்பிடாத, பலி செலுத்துறியா, கொழுப்பை கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சு தகன பலியாய் அதை செலுத்திடு, சாப்பிடாத. அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், அல்லது வெள்ளாடா இருக்கலாம், எது வந்தாலும் கொழுப்பு கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சு எரிச்சிரு, ஃப்ளஷை மட்டும் சாப்பிடுங்க. தானாய் செத்து போனா கூட அதை பலிபீடத்தில் வைக்க கூடாது. சரி, கத்தருக்கு பலி செலுத்துறது அப்படி இல்லை, பலிபீடத்தில் வைக்கணும். தானா செலுத்தினதற்கு செத்து போச்சே, இதை பலிபீடத்தில் வைக்க முடியாது. அப்ப அதை என்ன செய்யலாம், சாப்பிடலாமா? சாப்பிடாத. கத்தருக்கு பலியிட்டது தான் சாப்பிடக்கூடாது, ரைட்டு. தானா செத்து சாப்பிடலாம், இதை எப்படி பலிபீடத்து போக முடியாது. அதை அப்படி நினைச்சு கூட என்ன செய்யாத, சாப்பிடாத. அதை வேற எதுக்கா யூஸ் பண்ணுங்கிறாரு, வேற காரியத்திற்கு அதை பயன்படுத்தி எந்த காரணத்தை கூட சாப்பிடாத. அப்படி சாப்பிட்ட என்ன ஆகும், தன் ஜனத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போவாங்கிறேன், செத்து போயிடுவாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? கொழுப்பு கொழுப்பா தின்னா, கொலஸ்ட்ரால் இருக்கிறி, பிளட் வெசல் எல்லாம் அடைச்சு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவேங்கிறாரு. அதைத்தான் சொல்றாரு, வேற என்ன சொல்றாரு? ஒரே கொழுப்பு கொழுப்பா நீ சாப்பிட்டீன்னா கொலஸ்ட்ரால் பெருகி பிளட் வெசல் எல்லாம் அடைச்சு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவார். அதனால பலியிடுகிறதா இருந்தாலும் சரி, அது பலிபீடத்தில் வச்சது ஏதாவது அங்க கீழே விழுந்து உடைய ஆடு மாடு செத்து போச்சுன்னா கூட அதனால பலி கொடு கத்தர் கொடுக்க முடியாது சொல்லிட்டு அதை எடுத்து நீ சாப்பிடாத. அதையும் வேற பர்பஸ் யூஸ் பண்ணிக்கோ, வேற இருக்க பண்ணிக்கோ, சாப்பிடாத. எவ்வளவு ஆண்டவர் பாருங்க, ஒரு டயட் கான்சியஸோடு பேசுறது பாருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அடித்து புசின்றான் எல்லாம் இல்லையா, எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஆண்டவர் யோசிக்கிறாரு நம்முடைய ஹெல்த் பத்தி, ஆண்டவர் யோசிக்கிறார். பைபிள் பாத்தீங்கன்னா, இந்த 7 அதிகாரம் 11 படிக்க வேண்டாம், 11 அதிகாரம் ஃபுல்லா வீட்டில் போய் படிங்க. டயட்டுக்குனே ஒரு சாப்டர் ஒதுக்கிறார் ஆண்டவர், சாப்பிட வேண்டிய டயட்டை மட்டுமே மென்ஷன் பண்ணி. லேவியராகவும் 11 அதிகாரம் ஃபுல்லா வெறும் மெனு, ஹோட்டல் மெனு மாதிரி. இந்த 11 அதிகாரம் ஒரு ஹோட்டல் மெனு மாதிரி, அது எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஃபுல் லிஸ்ட் போட்டாரு. காக்கா சாப்பிடக்கூடாது, காக்கா பிரியாணி, காக்கா எல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த இதெல்லாம் எதெல்லாம் சாப்பிடணும் எதை சாப்பிட ஃபுல் லிஸ்ட் போட்டார். இத கடைசி இந்த நாட்களிலே கண்டுபிடிச்சிருக்கிறாய உண்மைனா, ஆண்டவர் விளக்கின காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நம் சரீரத்தை பாதிக்கக்கூடிய கிருமிகள் இருக்கிறது என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அன்னைக்கு கத்தர் வேண்டான்னு சொன்னது எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் விளக்குனார் பார்த்தா, அது எல்லாமே நம் சரீரத்தை கெடுக்கக்கூடிய கிருமிகள் நிறைந்த ஒரு மாம்சங்களாக இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அப்ப இதுல என்ன பாத்தீங்கன்னா, இப்படி நம்முடைய ஹெல்த்தை குறித்து கவனமா இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம்ம போஜன பிரியரா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நீங்க நல்லதை சாப்பிட வேணாம்னு ஆண்டவர் சொல்லல, ஆனா சாப்பிடுறதுக்கு நீங்க வாழ்க்கைக்காக சாப்பிடுங்க, சாப்பிடுறதுக்காகவே வாழ்ந்துடாது. புரியுதா? சாப்பிடுறதுக்காகவே வாழ்ந்துடாதீங்க, சாப்பாட்டுக்காகவே நம்மளை டெடிகேட் பண்ணிடாது. என்ன இருக்குதோ அதை மனதமியத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். ஆமேன். இருக்கணும். ஆனா இன்னைக்கு ரொம்ப இது ஆபத்து நிறைய இடத்துல. நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நான் ஊழியத்தில் பல வருஷங்கள் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணதுனால இதை நான் பார்த்ததுனால சொல்றேன். ஒரு தடவை நான் ஊட்டிக்கு ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். அப்பொழுது என்னை கூட்டத்துக்கு அழைத்த பாஸ்டர் வந்து என்னை மேட்டுப்பாளையத்துக்கு வந்து என்னை கார் எடுத்துட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அப்ப கார்ல நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். போகும்பொழுது அந்த பாஸ்டர் என்ன பார்த்து கேட்டார், பாஸ்டர் நீங்க எங்களோட 4 days நீங்க இருக்க போறீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன செய்யணும், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் சாப்பாடு அப்படின்னு கேட்டாரு. நான் பேசாமலே இருந்தேன். அதை விடுற மாதிரி இல்லை, திருப்பி திருப்பி கேட்டாரு, ஃபஸ்ட் உங்களுக்கு மீன் பிடிக்குமா, சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, என்ன பிடிக்க சொல்லுங்க, அது என்ன மாதிரி செஞ்சா பிடிக்க சொல்லுங்க, என்ன வேணும், திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே வந்தாரு. கார்ல போகும்போது ஏன் பேசுறாரு? இல்ல பாஸ்டர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எது இருக்குதோ நான் சாப்பிட்டேன், அதை பத்தி எனக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு. எதது ஒத்துக்கும் எதது ஒத்துக்காது, எனக்கு எல்லாமே ஒத்துக்கும், எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாமே ஒத்துக்கும், எதுவும் பிரச்சனை கிடையாது. அதனால வந்து என்ன எதுவும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எது வசதியோ அதை நான் என்ன இருந்தாலும் அதை சாப்பிட்டு போயிட்டு, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு. திருப்பி திருப்பி இல்ல, அப்புறம் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல பாஸ்டர், என் மனைவி கிட்ட வந்து அதை கேட்டுட்டு வர சொன்ன, அப்புறம் உங்கள்கிட்ட வரும்போதே கேட்க சொல்லிட்டாப்ல, கேட்டு போன் பண்ணிட்டு சொல்லிட்டாப்ல, அதனாலதான் உங்ககிட்ட நான் விசாரிச்சேன், ஏன்னா ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்னு என் மனைவி கிட்ட உங்கள்கிட்ட கேட்க சொன்னாப்ல அப்படின்னு. அதனாலதான் மனைவியுடைய பிரஷர்ல அவரை கிட்ட கேட்டுருக்கிறாரு. அப்போ சொல்லிட்டு அவரு காரணத்தையும் சொன்னார். அன்னைக்கு போனதர் ஒரு மீட்டிங் ஒருத்தரை கூப்பிட்டோம், ஒரு பேரை சொன்னார். அவர் சொல்லிட்டு, அது இன்னைக்கு மத்தியானம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கணும், நாளைக்கு மட்டன் இது செஞ்சிருக்கணும், ஒவ்வொரு நாள் இதுதான் இருக்கணும், அதுதான் அப்பதான் நான் சாப்பிடுவேன் நான் சொன்னார். சில டைம் நாங்க அது கிடைக்காம போயிடும், நாங்க வேற ஏதாவது செஞ்சிருவோம். அன்னைக்கு மீன் வேணும்னு சொல்லியிருப்பாரு, மீன் கிடைச்சிருக்காது, நாங்க வேற ஏதாவது வாங்கியிருப்போம், என்ன இதை கொண்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்பாரு. அந்த மூணு நாள் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படிதான். அப்ப நினைச்சா இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ற ஆட்கள் பணத்துக்காக சாப்பாட்டுக்காகவே வாழக்கூடிய ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார் நினைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருந்துச்சு. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, சொன்ன அசிங்கமா இருக்கும். அந்த இடத்துல சாப்பிட வர இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க, இது இல்லையா, சரி நான் ஹோட்டல சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நடந்துடுவாங்க, உள்ளே நுழையவே மாட்டான் அப்படியே போராட்கள் இருக்கிறார். சாப்பாட்டுக்காகவே வாழ்கிறவர் ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அப்படி ஒருத்தரை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு அவர் வியாதியில மகா மோசமான நிலைமையில் ஒருத்தர் இருக்கிறார். அப்படி ஒருத்தர் அவரோட பல இடத்துல ஊழியத்துல நான் போற இடத்துல வந்திருக்கிறார், பார்த்திருக்கிறவர். அப்படி சாப்பிடறதெல்லாம் இன்னைக்கு வியாதியில மகா மோசமா அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார். சுகர் பிபி எல்லாம் கண்ணா பின்னான்னு போய் எனக்கு ஒரு நாள் எனக்கு எஸ்எம்எஸ் வந்து அவருக்கா ஜெபிச்சுங்க. தேவ பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு நல்லதுதான் சொல்றாரு. சாப்பாட்டு விஷயத்துல கூட நம்மளை கர்த்தர் பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா நம்ம நல்லதுக்காக. தெய்வ பிள்ளைகள் அதுலையும் கூட நம்ம கவனமா இருக்கணும். அதனால இச்சை என்பது நம்ம வாழ்க்கையில எதுல வேணா வரும், நம்ம எதுலையும் போய் ப்ரொசஸ் ஆகிடக்கூடாது, மாட்டிக்க கூடாது, இது இல்லாம என்னால் இருக்க முடியாது, அந்த நிலைமைக்குள் நாம் தள்ளப்படவே கூடாது. ஆண்டவர் மேலதான் நமக்கு இச்சை இருக்கணும். ஆமென். அவருடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லணுமே தவிர, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தின் மீது இல்லாம என்னால் இருக்க முடியாது, இது இல்லாம என்னால் சல்வை ஆக முடியாது, இந்த ஒரு எண்ணம் நமக்கு எதுலையுமே வரக்கூடாது. ஆண்டவர் மேலதான் நம்ம ப்ரொசஸ்டா இருக்கணும். எதன் மேலையும் ஒரு தேவ பிள்ளை இருதயத்தை பதித்திருக்க கூடாது. அப்படி இருந்தால் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். இது எப்படி வருது? முக்கியமான ஒண்ணு நான் சொல்லி முடிச்சேன். இந்த ஜெயம், இந்த எண்ணம் நமக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் தலைப்பு வசனத்துக்கு போங்க. 1:12 வாசிப்போம். யாக்கோபு 1:12 மட்டும் வாசி முடிப்போம்.
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு,
உத்தமன் என்று விளங்கின பின்பு
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு.
இவன் எப்படி உத்தமன் என்று விளங்குகிறான் என்றால், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
இப்ப இந்த சோதனையில ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெயிக்கிறான் என்றால், கர்த்தர் மேல அவனுக்கு ஒரு ஆழமான அன்பு இருந்தால் வேற எதன் மேலையும் அவனுக்கு ஈர்ப்பு வராது. தூக்கமோ பணமோ சாப்பாடோ வேற எதன் மேலையும் அவன் அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற நிலைமைக்குள் போக மாட்டான். யார் ஜெயிக்கிறானா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் இந்த சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடம். கர்த்தரிடத்தில் ரொம்ப அன்பு கூற ஆரம்பிங்க, எல்லாமே நமக்கு ஈஸியா போயிடும். ஆமென். இதுதான் சொல்யூஷன், இதுதான் முடிவு. நம்ம ஜெயிக்கிறதற்கான ஒரே வழி, ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்தால் நமக்குள்ளிருந்து புறப்படுகிற எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அவனவன் தன் தன் சுய இச்சையில் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை, இந்த சுய இச்சையில் கர்த்தருக்கும் பங்கில்லை, பிசாசுக்கும் பங்கில்லை. இது நமக்குள்ளிருந்து தோன்றுகிறதான காரியம். தேவ பிள்ளைகள் சுய இச்சையில் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு போகக்கூடாது. அப்படி சோதிக்கப்படும் பொழுது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்தானது. இன்றைக்கு நான்கு விதத்தில் இச்சைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே ஆபத்தான நான்கு இச்சைகள். முதலாவது பணத்தின் மேல் வருகிற இச்சை. பணத்தின் மேல் இச்சை வைத்த அனனியா சப்பிராள் செத்து மடிந்து நரகத்திற்கு போனார்கள். பணத்தின் மேல் இச்சை வைத்த யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். பணத்தின் மேலையும் பொருட்களின் மேலையும் இச்சை வைத்த ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். பொருட்களின் மேலும் பணத்தின் மேலும் இச்சை வைத்த கேயாசி அவன் குஷ்ணரோகியாக மாறி ஊழியத்திலிருந்து தள்ளப்பட்டான். தேவ பிள்ளைகளே, பணத்தின் மேல் நமக்கு இச்சை வரக்கூடாது. பணம் நமக்கு தேவைதான், அதற்காகவே உங்க லைஃப் டெடிகேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேண்டியதை கத்தர் கொடுப்பார். கத்தரை மட்டும் பிடிங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். இரண்டாவது தூக்கத்தின் மேல் இச்சை வைக்க. தூக்கம் நமக்கு அவசியம்தான், ஆனா தூக்கமே நமக்கு பிரதானமாயிடக்கூடாது. தூக்கம் பிரதானமாயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஆவியை சார்ந்து ஜெபித்தார். சீஷர்கள் தூக்கத்தை விரும்பி தூங்கினார்கள். மாம்சம் பலவீனமானது, ஆனால் அதை சார்ந்து கொள்ளாதீங்க. தூக்கத்தை இச்சிக்காதீங்க. தேவ சமூகத்திலே கர்த்தரை தேடுகிறதுக்கு ஆசை வையுங்க. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் என்று வேதம் சொல்லுகிறது. விழித்திருந்து வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ஜெபிங்க. தூக்கத்தை விரும்பாதீங்க. தூக்கத்தின் மேல் ஒரு தேவ பிள்ளைக்கு இச்சை வரக்கூடாது. மூன்றாவது செழிப்பான உபதேசத்தின் மேல், கண்டிக்காத உபதேசத்தின் மேல் இச்சை. கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட கூட்டம் எழும்பும் என்று பவுல் எச்சரிக்கிறார். அதனால தீமோத்தேயுவே, ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ பிரசங்கத்தை மாத்திக்காத. நீ ஜனங்களை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாத்திக்காத. தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரசங்கியார தேடி ஓடுவாங்க, அதை பத்தி கவலைப்படாத. ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கத்தை மாத்தாத. நீ கடிந்து கொள், கண்டனம் பண்ணு, புத்தி சொல்லு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உலகத்தில் இருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற பிரசங்கத்தின் மேல் நம்ம இச்சை வைக்க கூடாது. தேவனுடைய கலப்படம் இல்லாத வசனத்தின் மேல் நமக்கு ஆசை இருக்கணும். அது முக்கியம். நாலாவதாக பார்க்கும் பொழுது உணவின் மேல் நமக்கு இச்சை வரக்கூடாது. உணவின் மேல் நமக்கு இச்சை வரக்கூடாது. கர்த்தர் நல்ல உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லல, ஆனா அதே நேரத்தில் அதுவே நமக்கு வாழ்க்கையாக அதை நினைச்சு ஏங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அவங்க வனாந்தரத்துக்கு வந்த பிறகும் அந்த இறைச்சி அவங்களால மறக்க முடியல. வனாந்தரத்துக்கு வந்த பிறகும் அந்த மச்சங்களை அவங்களால மறக்க முடியல. அந்த வெங்காயத்தையும் அந்த வெள்ளரிக்காயும் அந்த வெள்ளைப்பூண்டையும் அவங்களால மறக்க முடியல. காரணம் அதுவே அவங்க மனசுல நிறைஞ்சிருந்துச்சு. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு எல்லாத்தையுமே நல்லதுக்காக சொல்றார், நல்லதுக்காக சொல்றார். சாப்பாட்டு விஷயத்துல கூட கர்த்தர் நமக்கு கண்ட்ரோல் பண்றாரு, அதுல ரொம்ப இச்சையா இருக்காதுன்றார். நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றார். நம்ம ஆண்டவர் எதை சொன்னாலும் அது நமக்கு நல்லதுதான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா, ஒரு விசுவாசிகளை தாக்கக்கூடிய நான்கு விதமான இச்சைகளை குறித்து எங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க சொல்லி உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த அடிப்படையான இந்த காரியத்தின் மேல் நாங்கள் ஆசை வைக்காதபடி, ஆண்டவரே, நாங்கள் உங்க மேலேயே ஆசை வைத்தவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தின் மேல் நாங்கள் ஆசை வைக்கணும். உங்களுடைய வசனத்தின் மேல் நாங்கள் ஆசை வைக்கணும். உங்களை தேடுகிறதுல நாங்கள் ஆசை வைக்கணும்ப்பா. அழிந்து போகிற போஜனத்திற்காக நாங்கள் ஊழியம் செய்யாமல், நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற காரியத்திற்காகவே நாங்கள் ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதியும் துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்